புத்தகத்தின் பெயர் அரசாங்கத்தின் பிறப்பு. அத்தியாயம் 1. சுய ஆட்சி. இப்பொழுது நம்மை ஆளுகின்ற அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். அது சரியாக நடந்து கொண்டாலும் தவறாக நடந்து கொண்டாலும், நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், அதனை உலகத்திலுள்ள மற்ற அரசாங்கங்கள் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும், எல்லாவற்றிலும் நமக்கு பங்குண்டு. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய சிறிய அம்சம் நாம். நம்முடைய பெரிய அம்சம் அரசாங்கம். அதாவது அரசாங்கத்தை வகுத்து பார்த்தால் ஈவு நாம் ஆகிறோம். நம்மை பெருக்கி பார்த்தால் மொத்தம் அரசாங்கமாகிறது. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அரசாங்கம் ஒரு மரமானால் அதில் நாம் ஒரு சிறு வேர். மரமின்றி வேறில்லை, வேரின்றி மரமும் இல்லை. மரம் பூத்து காய்த்து பழுத்து பலன் தருகிறதென்று சொன்னால் அதற்கு வேர்தான் காரணமாகிறது. வேர் அழுகி போனால் மரம் பட்டு போகிறது. அதுபோல அரசாங்கம் இல்லாவிட்டால் நாம் இல்லை, நாம் இல்லாவிட்டால் அரசாங்கம் இல்லை. அப்படியே அரசாங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் அரசாங்கம் இருக்கிறது. நாம் நமது கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பதை பொறுத்துத்தான் அரசாங்கம் தனது கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வேறு, நாம் அதாவது ஜனங்கள் வேறு அல்ல, ஒன்றே. இப்படி நம்முடைய அரசாங்கம் என்று பரிபூர்ண பாத்தியத்தையோடும் மிக பெருமையோடும் சொல்லிக்கொள்வது எப்பொழுதிலிருந்து சாத்தியமாயிற்று? 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15 தேதியிலிருந்து. நமது நாட்டு சரித்திரத்திலேயே இது மிகவும் முக்கியமான நாள். பிரதியொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதியை நாம் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடி வருகிறோம். கொண்டாடி வருவது நமது கடமை. கொண்டாட்டம் என்று சொன்னால் வேடிக்கை விளையாட்டுகளிலும் பந்தி பந்தியாக உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவதிலும் அன்றைய பொழுதை போக்கிவிடக்கூடாது. அன்று நமது அரசாங்கமும் நாமும் என்னாலும் ஒன்றாயிருந்து கொண்டிருக்க கூடிய வகையில் நமது கடமையை செய்து கொண்டு வருவதாக நாம் ஒவ்வொருவரும் பிரமாணம் எடுத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இதை செய்து வர வேண்டும். நம்முடைய அரசாங்கத்தை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு முன், சுய ஆட்சி என்றால் என்ன, ஜன ஆட்சி என்பது எது, அந்த ஜன ஆட்சியை பிரதிபலித்து காட்டும் பிரதிநிதி சபை என்கிற சட்டசபை எவ்வாறு அமைகிறது, அந்த பிரதிநிதி சபையிலிருந்து அரசாங்கம் எங்கனம் பிறக்கிறது முதலிய பொதுவான சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுவோம். அரசாங்கம் வேறு, ஜனங்கள் வேறு அல்ல, ஒன்றே என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று என்றால் நோக்கத்தில் ஒன்று, அதாவது ஒரே நோக்கமுடையவராய் இருத்தல் என்றே அர்த்தம். அந்த ஒரே நோக்கம் என்னவென்றால் ஒரே மாதிரியான நன்மையை நாடுதல்தான். அரசாங்கமும் ஜனங்களும் பரஸ்பரம் ஒருவருடைய நன்மையை மற்றொருவர் நாட வேண்டும். இருவரும் சேர்ந்து இருவரும் அல்லாத மற்றவர்களுடைய, அதாவது உலகத்தினார் உடைய நன்மையை நாட வேண்டும். இப்படி அரசாங்கமும் ஜனங்களும் ஒன்றாயிருப்பதற்கு ஒரே நோக்கமுடையவராயிருப்பதற்கு முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். எந்த நிலைமையில்? முதலாவது, அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களும் ஜனங்களும் ஒரே நாட்டில் வசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரே நாகரிகத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, ஒரே பாஷையை பேசுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இவை நான்கும் முக்கியமானவை. இந்த நான்கு லட்சணங்களும் கூடியிருந்தால் அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களும் ஜனங்களும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வார்கள். அதாவது ஒருவருடைய சுக துக்கங்களும் கஷ்ட நிஷ்டூரங்களும் மற்றொருவருக்கு சுலபமாக தெரியும். இதனால் இருவருக்குமிடையே சகோதர உணர்ச்சி உண்டாகி வளரும். இரு சாராரும் சேர்ந்து நாட்டின் சேமத்திற்காக உழைப்பார்கள். அதாவது மேலே சொன்னபடி ஒரே நோக்கமுடையவர்களாக, ஒரே மாதிரியான நன்மையை நாடுபவர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களும் ஜனங்களும் இங்கனம் ஒரே நோக்கமுடையவர்களாகவும் ஒரே மாதிரியான நன்மையை நாடுபவர்களாகவும் இருந்தால் மட்டும் போதாது. இவர்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. வேறு ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது வேறு அரசாங்கத்தினர் இவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. இவர்கள் தங்கள் இஷ்டப்படி தங்கள் விவகாரங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களுக்கு அனுகூலமாக என்னென்ன செய்ய வேண்டும், சிறுவர் சிறுமியர்களுக்கு எந்த விதமான கல்வி போதிக்க வேண்டும், இப்படி சகல விஷயங்களையும் இவர்களுடைய விருப்பப்படியே நடைபெற வேண்டும். இப்படி தங்களுக்கு இஷ்டமான வகையில் காரியங்களை செய்து கொண்டு போகிறபோது இவர்கள் சில தப்புகள் செய்ய நேரிடலாம். அதற்கு கூட தவறுகள் செய்வதற்கு கூட இவர்களுக்கு உரிமை இருக்க வேண்டும். தவறுகள் உண்டாகுவது சகஜம். இந்த தவறுகளை திருத்திக் கொள்ள இவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அதற்கு இவர்களே இவர்கள் விவகாரங்களை நடத்தி கொண்டு போனால்தானே முடியும். போதிய அனுபவம் இல்லாததினாலோ அஜாக்கிரதையினாலோ சில சமயங்களில் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அதற்காக அவரை திறமையில்லாதவரென்றே அவருடைய விவகாரங்களை நடத்தி கொண்டு போக முடியாதவரென்றே சொல்லிவிட முடியாதல்லவா? எந்த நாட்டில் அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களும் ஜனங்களும் ஒரே மாதிரியான நோக்கமுடையவர்களாகவும் ஒரே மாதிரியான நன்மையை நாடுகிறவர்களாகவும் தங்களுடைய சகல விவகாரங்களையும் தங்கள் இஷ்டப்படி நடத்தி கொண்டு போகிறவர்களாகவும் இருக்கின்றார்களோ அந்த நாட்டில் நடைபெறுகிற ஆட்சிக்குத்தான் சுய ஆட்சி என்று பெயர். இந்த ஆட்சிதான் இயற்கையானது, நியாயமானது. இதனை பெறவும் இதன் கீழ் வாழவும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதனாலேயே திலகர் பெருமான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறினார். இந்த பிறப்புரிமையை பெறுவதற்காக உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, எத்தனை பேர் எத்தனை விதமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன மொழிகளையும் செய்த தியாகங்களையும் நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சுயராஜ்யத்தை நாம் எப்படி காப்பாற்றி கொண்டு வர வேண்டுமென்று நமக்கு நன்கு தெரியும். சுய ஆட்சி ஏன் தேவை, எதற்காக இத்தனை போராட்டங்கள் நடைபெற்றன என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சுய நிலையில் இருக்க என்று இதற்கு சுருக்கமாக ஒரு வரியில் விடை கூறிவிடலாம். சுயநிலைதான் சுதந்திர நிலை, இயற்கை நிலை. சுதந்திர நிலையில், அதாவது சுய ஆட்சியின் கீழுள்ள ஜனங்கள்தான் எல்லா விதத்திலும் நன்றாக வாழ முடியும். அவர்களுடைய சொந்த சக்திகள் வெளிப்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கலை, இலக்கியம் முதலியவை செழுமையடையும். நம்முடைய நாகரிகத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவே நாம் சுயராஜ்யம் கேட்கிறோம் என்று மகாத்மா காந்தி ஒரு சமயம் கூறினார். ஆகவே ஒரு நாட்டில் சுய ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டு ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் அதிகாரம் செலுத்தவும் சந்தர்ப்பங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதே அர்த்தம். கிரீஸ் தேசத்தில் முன்னொரு காலத்தில் எபிக்டீட்டஸ் என்ற ஒரு அறிஞன் இருந்தான். அவன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை கேளுங்கள். மேற்கோள் தொடக்கம். எவனொருவன் தன் இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்துகிறானோ, எவன் கட்டாயத்திற்கும் நிர்பந்தத்திற்கும் பலாத்காரத்திற்கும் உட்படுத்தப்படாமல் இருக்கிறானோ, எவனுடைய போக்குகள் தடைபடாமல் இருக்கின்றனவோ, எவனுடைய ஆசைகள் பூர்த்தியடைகின்றனவோ, எவனுடைய துவேஷங்கள் சேகரிக்கப்பட ஏதும் இல்லாமல் போகிறதோ அவன்தான் சுதந்திர புருஷன். மேற்கோள் முடிவு. சுய ஆட்சியின் கீழ் ஜனங்கள் இந்த மாதிரியான சுதந்திர புருஷர்களாகவே இருப்பார்கள். அத்தியாயம் 1, சுய ஆட்சி முற்றிற்று.